ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பாண்டி கொடுமுடி பதிகம் மற்றும் பற்று எனக்கு. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் உழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடிபோற்றி வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம்போற்றி ஊழி மலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சுந்தரர் பதிகங்களில் அவர் திருப்பாண்டி கொடுமுடி அப்படிங்கிற ஸ்தலத்தில் பாடின நமச்சிவாய பதிகம். நம்ம போன முறை பார்த்தப்போ சுந்தரர் பொன்னார் மெனின பதிகத்தை பார்த்துருந்தோம். அது திருமழபாடியில் பாடினார். அதன் பின் அவர் அப்படியே காவிரி கரையோட மேற்கு நோக்கி போகிறார். ரெண்டு பக்கம் காவிரி கரையில் ரெண்டு பக்கமும் பல கோயில்கள் உள்ளன அந்த சோழ நாட்டில். அவர் அங்கேருந்து அப்படியே போய் திருவானைக்காவெல்லாம் பாடுறார். அதுக்கப்புறம் அப்படி போயிட்டு கடைசியில் கொங்கு நாட்டுக்கு போய் சேர்றார். கொங்கு நாட்டில், கொங்கு நாடு அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம சொல்கிறோன்னா ஈரோடு கோயம்புத்தூர் அந்த பகுதி இருக்கு, அதுக்கு கொங்கு நாடுன்னு பேர். நம்ம பொதுவாக தமிழில் மூவேந்தர்கள் அப்படின்பா சேரன் சோழன் பாண்டியன் அப்படின்னு. அவள் மூணு பேரும் பெரிய ராஜாக்கள், பெரிய நாடுகள், பெரிய ராஜாக்கள் அந்த தென்னிந்தியாவில். இந்த மூணு தேசங்களை தவிர இதனுடைய பக்கத்தில் இருக்கிற சிறு தேசங்களாகவோ இல்லை உட்பிரிவுகளாகவோ வேறு பல இடங்கள்லாம் சொல்லுவாள். அது மாதிரி சோழ நாட்டுக்கு வடக்க, அதாவது சோழ நாடுனா காவேரி கொள்ளிடம்லாம் போயிற இடம் இருக்குது, அதுக்கு வடக்க நடுநாடு அப்படிம்பா, அதாவது கடலூர் விழுப்புரம் திருக்கோவிலூர் அந்த பகுதியெல்லாம் நடுநாடு அப்படிம்பா. அதுக்கு மேலே வடக்க வந்தாக்க செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மெட்ராஸ் அந்த பக்கத்துலாம் தொண்டை நாடு அப்படிம்பா. அதே மாதிரி இங்கே காவிரி இதில் மேற்கு பக்கத்தில் பவானி ஈரோடு திருச்செங்கோடு கரூர் கோயம்புத்தூர் அந்த பகுதியை வந்து கொங்கு நாடு அப்படிம்பா. அதனால் இந்த கொங்கு நாட்டுக்கு சுந்தரர் போகிறார். அங்கே போய் இந்த பாண்டி கொடுமுடி கொடுமுடின்னு அப்படின்னு ஸ்தலம் சொல்கிறோம். அந்த ஸ்தலத்தில் போய் சுவாமியை பார்த்து பதிகம் பாடுறார். அந்த பதிகம் தான் இந்த இன்றைக்கி பார்க்க போகிற பதிகம். இந்த கொடுமுடிங்கிற ஸ்தலம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடத்துல காவிரி வடக்கேந்து ஓடி வரும், காவிரி வடக்கேந்து தெற்க ஓடி வந்து அந்த இடத்துல கிழக்கு திரும்பும் அப்படி. அந்த இடம் தான் கொடுமுடி. அங்கே காவிரி கரையிலேருந்து ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் தூரத்தில் கோவில் இருக்குது. கோவில் வாசலில் நேராக போனாக்கா படித்துறைக்கு போகலாம். ஓரளவு பெரிய கோவில். அங்கே விசேஷம் என்னன்னாக்கா, அங்கே பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானை வழிபட்டு உயர்ந்த ஸ்தலம் அது. அதனால் அந்த ஸ்தலத்தில் பிரம்மாவுக்கும் சந்நிதி உண்டு, விஷ்ணுவுக்கும் தனியாக ஒரு சந்நிதி உண்டு. இந்த ஸ்தலத்துக்கு எல்லாருமே போயிருக்கார். சம்பந்தனும் பாடியிருக்கார், அப்பரும் பாடியிருக்கார். அந்த பதிகங்களும் நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் மூவர் பாடல்களும் கிடைச்ச ஸ்தலங்கள் இது ஒன்று. இதுக்கு கொடுமுடின்னு பேர். ஆனால் இது ஒரு பாண்டிய ராஜாவோடய சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இதுக்கப்புறம் பாண்டி கொடுமுடி அப்படின்னு பேர். தேவாரத்துலலாம் பாண்டி கொடுமுடின்னு வரும். அதுவும் சுந்தரர் தேவாரத்தில் இதுக்கு கரையூரில் பாண்டி கொடுமுடி அப்படிங்கிறார். அதாவது கரையூருங்கிறது ஊர் பேராகவும் கொடுமுடிங்கிறது கோவில் பேராகவும் சொல்கிறார். இது நம்ம பார்த்துருக்கோம். பல இடங்களில் ஊருக்கு ஒரு பேர் இருக்கும், கோவிலுக்கு ஒரு பேர் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் கோவில் பேரே ஊருக்கு பேராகிடும். அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். சிதம்பரத்தில் ஆரம்பித்து எல்லாத்துலேயும் பார்க்கலாம். கோவிலோட பேர் ஊருக்கு வந்துடும் பிற்காலத்தில். அது மாதிரி இது இந்த இடத்துலையும் கொடுமுடிங்கிறது ஊருக்கே பேராயிடுத்து. இது கொடுமுடி அப்படின்னாக்க சிகரம்னு அர்த்தம். இது புராண கதையிலேருந்து வர்றது. இது மேருவுடைய சிகரங்களில் ஒரு சிகரம் வந்து அஞ்சாவது வாய், அதில் ஒரு பகுதி இங்கே இருக்குது அப்படின்னு ஐதீகம். நீங்கள் போகிறனா நமக்கு சட்டுன்னு தெரியறது என்னென்னா, ரொம்ப விசேஷமான கோவில். ஆனால் சுவாமியோடைய உருவம் ரொம்ப சின்ன அளவில் இருக்கும். கோயிலுக்கு போனால் பார்க்கலாம். நம்ம இந்த ஒரு அடி உயரத்தில் தான் இருக்கும் தரையிலேருந்து, அது மாதிரி இருக்கும். நம்ம வழக்கம் போல் இந்த பதியத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பெரிய புராண பாட்டு கேட்போம். அந்த பெரிய புராண பாட்டு சுந்தரர் எப்படி இந்த ஸ்தலத்துக்கு வந்தார், இங்கே என்ன பதியம் பாடினார் அப்படின்னு சுருக்கமாக சொல்கிற பாட்டு. அது சுந்தரர் எப்படி பாண்டிக்கோடு முடிக்கு போனார், அங்கே என்ன பாட்டு பாடினார், அதோடைய கருத்து என்ன அப்படின்னு சேக்கடர் பாடுறார் பெரிய புராணத்தில். இந்த செய்யுள்களில் ஒரு பாட்டு சமயத்தில் கருத்து முழுமை பெறாது. அதாவது ஒரு விஷயத்தை சொல்ல வர்றப்போ அது ஒரு பாட்டுக்குள்ளே சொல்ல முடியாது. அவர் ரெண்டு பாட்டு, மூணு பாட்டு, நாலு பாட்டு சமயத்தில் அப்படி எடுத்துக்குவா. அது மாதிரி இந்த இடத்துல அவர் சொல்ல வர்ற கருத்து ரெண்டு பாட்டில் சொல்கிறார் சேக்கடர். அதனால் முதல் பாட்டு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அது சென்டென்ஸ் வந்து அப்படி பாதியில் தொங்கின்னு இருக்கும் அந்த முதல் பாட்டில். அதனால தான் ரெண்டு பாட்டி சேர்த்தே கேட்டோம் புரியறதுக்காக. இப்போ இந்த ரெண்டு பாடல்களையும் பார்ப்போம். கொங்கினில் பொன்னி தென்கரை கரையூர் கொடுமுடி கோயில் முன் குறுகி சங்கவன் குழையர் உழை வளம் செய்து சார்ந்து அடி அன்பினில் தாழ்ந்து பொங்கிய வேட்கை பெருகிட தொழுது புனிதர் பொன்மேனியை நோக்கி இங்கு இவர் தம்மை மறக்க ஒண்ணாது என்று எழுந்த மெய்க்குறிப்பினில் எடுப்ப அப்படின்னு அது இன்கம்ப்ளீட்டாக ஒரு சென்டென்ஸோட ஒரு பாதி இருக்குது. இதில் என்ன சொல்ல வர்றாரு இதில், கொங்கினில் பொன்னி தென்கரை கரையூர் கொடுமுடி கோயில் முன் குறுகி அப்படின்னா கொங்கு நாட்டில் காவிரியோடைய தென்கரையில் இருக்கிற கரையூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற கொடுமுடி அப்படிங்கிற கோயிலுக்கு முன்னாடி போய் சென்றடைந்து அப்படின்னு அந்த முதல் அடிக்கு அர்த்தம். அங்கே போய் என்ன பண்ணார், சங்க வெண் குழையர் உழை வளம் செய்து சார்ந்து. சங்க வெண் குழையர் அப்படின்னா சிவபெருமானை குறிக்கிற ஒரு ஃப்ரேஸ். அது குழைங்கிறது காதில் அணிந்திருக்கிறது, ஆண்கள காதில் அணிந்தது குழை. அது சங்கினால் ஆனது, வெள்ளை நிறத்தில் இருக்கும். அதனால் சங்க வெண் குழையர் அது சிவபெருமான். உழை அப்படின்னா இது ஒரு வார்த்தை நம்ம முன்னாடி பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். உழை அப்படின்னாக்க இடம் அப்படின்னு மீனிங்கில் கொடுக்குற கோவில், எசென்ஷியலி கோவில்னு அர்த்தம். அதனால் சிவபெருமானுடைய கோவிலை வளம் செய்து அதை பிரதட்சிணம் பண்ணி சார்ந்து அப்புறம் அடைந்து அடி அன்பினில் தாழ்ந்து சிவபெருமானுடைய திருவடியை அன்போடு வணங்கி பொங்கிய வேட்கையை பெருகிட தொழுது. உள்ளத்துக்குள்ளே பக்தி பெருகி வர்றது அவருக்கு. வேட்கையினாக்க அன்பு பக்தின்னு எடுத்துக்கணும். அப்படி உள்ளத்துக்குள்ளே அன்பு பொங்கி வர அந்த காதலால் இறைவனை வழிபட்டு புனிதர் பொன்மேனியை நோக்கி சிவபெருமானுடைய திருவுருவத்தை கண்ணால் தரிசனம் பண்ணுறார். அப்படி பார்த்து அந்த பொன் போன்ற மேனியை பார்த்து, ஆஹா இப்படிப்பட்ட சிவபெருமான் இங்கே இருக்காரு, நான் இந்த ஊரை விட்டு போனாலும் எங்கே போனாலும் இந்த சிவபெருமானை நான் எப்படி மறப்பேன், மறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் சொல்கிறார். இங்கு இவர் தம்மை மறக்க ஒண்ணாது, இங்கே இருக்கிற சிவபெருமானை நம்மளால் மறக்கவே முடியாது அப்படின்னு என்று எழுந்த மெய்க்குறிப்பினில் எடுப்ப அப்படின்னு எழுந்த ஒரு கருத்து தோன்ற அவர் பாட ஆரம்பிக்கிறார். இதுதான் அந்த முதல் பாட்டுக்கு நேரடியான சுருக்கமான பொருள். இதில் நம்ம முன்னாடி சொல்கிறேன், ஒரு பொதுவாக கோயில்களுக்கு போனால் என்ன பண்ணணும் அப்படின்னு, இந்த மகான்கள் பெரியவர்கள்லாம் கோயிலுக்கு போனாங்க, முதல்ல கோபுரத்தை தரிசனம் பண்ணி அதுக்கு ஒரு கும்பிடு போடுவாள், அது கோபுரத்துக்கு முன்னாடி விழுந்து வணங்குவாள். அதன் பின்னால் கோயிலுக்குள்ளே நொஞ்சது நேராக சாமியை பார்க்குற தரிசனம் பண்ணுறதுக்கு நேராக சாமிக்குள்ளே போட மாட்டான். அவள் பிராகாரத்தில் வளம் வருவாள், அப்புறமா தான் சுவாமியை தரிசனம் பண்ணி வழிபடுவாள். அதுதான் இங்கேயும் அவர் பண்ணுறார். கொடுமுடி கோயில் முன் குறுகி சங்கவன் குழையர் உழை வளம் செய்து சார்ந்து அடி அன்பினில் தாழ்ந்து. அப்புறம் அந்த மாதிரி முதல்ல பிரதட்சணம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சுவாமி தரிசனம் பண்ண உள்ளே போகிறார். அது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு கருத்து. இந்த பாட்டில் வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் கேட்கலாம் பேசலாம். குறுகிறது அப்படின்னாக்க தாழறதுன்னு அர்த்தம் இல்லை. குறுகிறது அப்படின்னா போய் அடையிறது, போய் சேர்றது. அது நம்ம இதுலேயும் பார்த்துருக்கோம். நம்ம திருநாவுக்கரசர் தேவாரத்தை பார்த்துட்டுருக்கிறப்போ மறுமாற்ற திருத்தாண்டகம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதாவது அவர் சமணர்லேருந்து சைவராக மாறிடுவார். அப்போ சமணர்களை போய் இந்த ராஜா கிட்ட கோல் மூட்டுவார், இது மாதிரி இவர் நம்மளை துரோகம் பண்ணிட்டார், இவர் தண்டிக்கணும் அப்படின்போ உடனே இந்த ராஜா அவரை சேவர்களை அனுப்பிச்சு அவர் இழுத்துன்னு வாங்க அப்படிமா. அப்போ அந்த சேவகர்கள்லாம் திருநாவுக்கரசர்கிட்ட போய் உங்களை அரசர் அழைச்சிருக்கிறார் அப்படிம்பா. அப்போ அவர் சொல்லுவார், நாம அவருக்கும் கொடியல்லம்னு ஒரு வீரவசனம் பாடுவார், நம்ம பார்த்துருக்கோம் அது முன்னாடி, இருந்தாலும் உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன். நாம அவருக்கும் கொடியல்லோம் நமனை அஞ்சோம் நரக இல்லையா நரகத்தில் இடப்படும் ஏமாப்பம் பிணியறியும் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்கவன் குழையோர் காதில் கோமார்க்கே நாம் என்று மீளா ஆளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே அப்படிம்பறதுல. அதாவது அந்த சிவருமானுடைய திருவடியையே சென்று அடைந்து விட்டோம், அதனால் நான் எந்த ராஜாவுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த ராஜாவுக்கும் நான் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு திருநாவுக்கரசர் அங்கே பதில் சொல்வார். எதுக்கு சொன்ன அந்த பாட்டு எதுக்கு சொன்னா அதில் குறுகினோம் அப்படின்னு அந்த பாட்டு முடியும், நாமார்க்கும் குடியல்லோம் அப்படிங்கிற பாட்டில் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்வார். இறைவனுடைய திருவடியை நான் சென்று அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதனால் குறுகிறது அப்படின்னா போய் அடையிறது, சென்று சேருதல். அதனால் கோயில் முன் குறுகினா கோயிலுக்கு முன்னாடி போய் சேர்ந்து, கோயிலுக்கு முன்னாடி போய் சேர்ந்துன்னு அர்த்தம். கூனி குறுகிறது அப்படின்னு அது ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, நம்ம பொதுவாக பேச்சில் சொல்லுவோம், அப்படி யாராவது இருப்பாங்க கூறி குறுகி அப்படின்னு, அது வேற அந்த கான்டெக்ஸ்ட்ல. ஆனால் இந்த கான்டெக்ஸ்ட்ல குறுகிறது அப்படின்னா போய் அடையிறது. அந்த தாழ்ந்து அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் வருது இல்லையே பின்னாடி ரெண்டாவது அடியில், அந்த தாழ்ந்து அப்படின்னா கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது வழிபடுறது, அதுதான். அதை தாழறது தான் தலையை குனியறது, இல்லை தரையில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது, அதெல்லாம் வேற கேள்வி ஏதா இருக்கா? அப்படி இல்லைன்னா அடுத்த பாட்டு ரெண்டாவது பாட்டு நம்ம கேட்டுறோம் முன்னாடியே. அண்ணலார் அடிகள் மறக்கினும் நாம் அஞ்செழுத்து அறிய எப்பொழுதும் எண்ணிய நாவே இன்சுவை பெருக இடையறாது இயம்பும் என்ற இதனை திண்ணிய உணர்வில் கொள்பவர் மற்று பற்று இலேன் என செழுந்தமிழால் நண்ணிய அன்பில் பிணிப்புற நவின்றார் நமச்சிவாய திருப்பதிகம் இல்லையா. முதல் பாட்டில் எடுப்ப அப்படின்னு முடியும் இல்லையா, அப்படி குறிப்பில் தொடங்கும்படியாக அப்படின்னு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது ஃபஸ்ட் பாட்டில் சென்டென்ஸு. இந்த ரெண்டாவது பாட்டில் அது முடிவாக இருக்குது ஃபுல்லாக, இந்த இதான் ரெண்டு பாட்டையும் சேர்த்து பார்த்தா ஒரு சென்டென்ஸ் அது. அண்ணலார் அடிகள் மறக்கினும் நாம் அஞ்செழுத்து அறிய எப்பொழுதும் எண்ணிய நாவே இன்சுவை பெருக இடையாது இயம்பும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. என்ற இதனை, என்ற இதனைன்னு வர்றது வந்து என்ற இதனை அப்படிங்கிறது பாட்டில் சந்தத்துக்காக என்ற இதனைன்னு மாறி வர்றது. திண்ணிய உணர்வில் கொள்பவர் மற்றொரு பற்றிலேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அண்ணலார் அப்படின்னா அண்ணல்னாக்க தலைவன், அண்ணலார்னா சிவருமான். அண்ணலார் அடிகள் மறக்கினும் அப்படின்னா அர்த்தம் சிவருமானுடைய திருவடியை மறந்து மறந்து விட்டேனானாலும், நான் மறந்து போயிட்டேன்னா கூட அப்படின்னு அர்த்தம். மறக்கினும் அப்படின்னா நாம் மறந்து விட்டாலும் நாம் அஞ்செழுத்து அறிய எப்பொழுதும் எண்ணியனாவே இன்சுவை பெருக இடையறாது இயம்பும். அதாவது நான் சிவபெருமானுடைய திருவடியை நினைக்க மறந்து போனால் கூட என்னுடைய நாக்கானது தானே அந்த அஞ்செழுத்தை சொல்லும் அப்படிங்கிறார். அதுதான் சம்மரி அதுக்கு. நாம் அஞ்செழுத்து அப்படின்னா இறைவனுடைய திருநாமமான பஞ்சாட்சரம், அதை எப்பொழுதும் எண்ணிய நாவே இன்சுவை பெருக இடையறாது இயம்பும் இல்லையா. நான் மறந்தாலும் என் நாக்கே சொல்லும் அப்படிங்கிறார். அங்கே இந்த நாவே அப்படிங்கிறதுல அந்த ஏகாரத்துக்கு ஏ அப்படிங்கிறதுக்கு பல அஞ்சாறு அர்த்தங்கள் உண்டு. அது தேற்றம்னு ஒரு இதில் வரும், எம்ஃபசிஸ்க்காக ஏ சொல்லுவா, இல்லைனாக்க பிரிநிலை அப்படின்பா, வினா அப்படின்பா, அசையும்பா, பல விதமாக இருக்குது இந்த இடத்துல. அதுக்கு இலக்கண குறிப்பில் சொல்கிறது இந்த பிரிநிலை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அதை வந்து இது பண்ணி காட்டுறது நாக்கே சொல்லும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் அந்த நான் மறந்து போனாலும் என் மனசு இறைவனுடைய திருவடியை எண்ணம் மறந்தாலும் ஓயாமல் சொல்லிகிட்டே இருந்து பழகி போன என் நாக்கு தானே அவனுடைய திருநாமத்தை சொல்லும் அப்படிங்கிறார். அது எப்படி எண்ணிய நா எப்பொழுதும் எண்ணிய நாவே இன்சுவை பெருக இடையறாது இயம்பும். அந்த நாக்கு எப்பவும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்குது, அதனால் அந்த நாக்கில் இனிமை இருக்குது. அதான் இன்சுவை பெருக அப்படிங்கிறார் இல்லையா, நாவினிக்க பாடுதல் அப்படிங்கிறோமே. அப்படி நாவினிக்க நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கும் எப்பவும். அதனால் அந்த நாக்கே தானே சொல்லும் நான் மறந்து போயிட்டா கூட அப்படிங்கிறார். இது நமக்கு அனுபவத்தில் நம்ம ஏதோ ஒன்று இதுவாக இருந்தாலும் நம்ம தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அவன் சொல்லுவான் அப்படிம்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அவனுக்கு அவ்வளோ பழகி போன ஒரு விஷயம், அதனால் அவனுடைய முழு நினைவு இல்லாட்டாலும் தன்னால் அதை சொல்லிடுவான் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி இங்கே தான் சொல்கிறார். இதில் எண்ணிய நாவே அப்படிங்கிறார், நாக்கு எண்ணாது, மனசு தான் எண்ணும், நாக்கு சொல்லும், அவ்வளோதான். ஆனால் இந்த இடத்துல எண்ணிய நாவேங்கிறதுக்கு உரையில் குறிப்பு கொடுக்குறான். அது மனசும் நாக்கும் அலைண்டாக இருக்குது அப்படிங்கிறா. மனசு என்ன என்றதோ அதுதான் நாக்கு சொல்கிறது. அதனால் மனசு நாக்கும் ஒரே ஒன்றுபட்டு செயல்படுறது, அதனால் மனசோட செயலை நாக்குக்கே சொல்லிட்டார் அப்படின்னு உரையில் குறிப்பு கொடுக்குறான். எண்ணிய நாவே இன்சுவை பெருக இடையறாது இயம்பும். இடையறாதுன்னா ஓயாமல், எப்போ இடைவிடாமல் சொல்லும் என்ற இதனை அப்படிங்கிற கருத்துப்படுறபடி, திண்ணிய உணர்வில் கொள்பவர். திண்ணிய அப்படின்னா உறுதியான, திடமான அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, திண்ணிய உணர்வுனாக்க ஸ்ட்ராங் ஃபீலிங் அப்படின்னு சொல்லலாம். அப்படி திண்ணிய உணர்வில் கொண்ட இந்த திரு சுந்தரர் மற்றும் பற்று இலேன் என செழுந்தமிழால் நண்ணிய அன்பில் பிணிப்புற நவின்றார் நமச்சிவாய திருப்பதிகம். இந்த பார்க்க போகிற திருப்பதிகம் இருக்கு, அதுக்கு நமச்சிவாய திருப்பதிகம்னு சிறப்பு பெயர். பதிகங்களுக்கு பொதுவாக சிறப்பு பெயர்லாம் இருக்காது, சில பதிகங்களுக்கு தான் சிறப்பு பெயர் உண்டு. பதிகங்கள்லாம் அந்த ஸ்தலத்தில், இந்த ஸ்தலத்தில் அவர் பாடினார் இந்த பண் அப்படின்னு சொல்லிவிடுவாள் வழிய, சிறப்பாக அதுக்கு பெயர் பொதுவாக கிடையாது. ஆனால் சில பதிகங்களுக்கு சிறப்பு பெயர் உண்டு. இப்போ நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் திருஞான சம்பந்தர் வரலாற்றை பார்த்துருந்தப்போ அவர் பாடின துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போஜனம்னு பாட்டில் சொல்லுவார், அஞ்ச உதயத்தின அஞ்சு எழுத்துமே அப்படின்னு. அதனால் அந்த பதிகம் முழுக்க அஞ்சு எழுத்துமே அஞ்சு எழுத்துமேனு வரும். அதனால் அதுக்கு பஞ்சாட்சர பதிகம் அப்படின்னு சொல்லுவார். வெயிறு தோழிப்பங்கன் கோளறு பதிகம், அது நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி சில பதிகங்களுக்கு சிறப்பு பெயர் உண்டு. அது மாதிரி இந்த பதிகத்துக்கு, பார்க்க போகிற பதிகத்துக்கு நமச்சிவாய பதிகம்னு பேர். அதான் சொல்கிறார், மற்ற பற்று இல்லைன்னு அப்படின்னு நமச்சிவாய பதிகத்தை சுந்தரர் பாடினார். அது எப்படி பாடினார்? செழுந்தமிழால் பாடினார். தமிழ் பொதுவாக தெரியும், செழுந்தமிழ்னாக்க நன்மை மிக்க வளம் மிக்க தமிழ், அது நமக்கு வளத்தை புரியக்கூடியது, நமக்கு நன்மையை செய்யக்கூடியது, அதனால் அது செழுந்தமிழ். அது எப்படி பாடினார்? நண்ணிய அன்பில் அவருக்கு மனசில் பக்தி பொங்கி வர்றது, அந்த பொங்குகின்ற பக்தியினால அன்பில் பிணிப்பு ஊற, அந்த அன்பில் நம்ம பிணிக்கப்படும்படியாக, இல்லை அவர் பிணிப்பு உண்டு, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நம்மளை பக்தியில் பிணிக்கின்ற மாதிரியாக, இல்லை அவர் பக்தியில் பிணிப்பு கொண்டு பிணிப்புற்று அதை பதியத்தை நவீன்றார், அந்த பதியத்தை பாடினார்னு அர்த்தம். இதான் இந்த ரெண்டு, இந்த பெரிய புராணத்தோட ரெண்டாவது பாட்டுக்கு நேரடியான பொருள். இல்லை கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம். இல்லை தெளிவாக புரிஞ்சுடுத்து அந்த பாட்டு, அப்படி இப்போ கேள்வி இல்லைன்னா பின்னாடியும் கேட்கலாம். மற்று பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன், கற்றவர் தொழுது ஏத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இது ஓரளவு புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையான பாட்டு தான். நம்ம சொற்களுக்கு பொருள் பார்த்தோம்னாக்க நமக்கு சுலபமாக பாட்டு புரிஞ்சிடும். மற்று பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். மற்று அப்படின்னாக்க வேறன்னு அர்த்தம், பற்று அப்படின்னாக்க பற்றுக்கோடு, துணை அப்படின்னு அர்த்தம். பற்றுனா பாசம், பந்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இது பற்று அப்படிங்கிறது பற்றுக்கோடு அப்படிம்பா, அதாவது நமக்கு ஒரு சப்போர்ட். அதனால் எனக்கு வேற ஒரு பற்றுக்கோடு இல்லை, எல்லாம் நீ தான் அப்படின்னு வர ஒரு மனப்பாங்கு தான் மற்று பற்று எனக்கு வேறு இன்றி அப்படிங்கிறார். அதனால் எனக்கு ஒன்றை விட்டால் வேற துணை கிடையாது, அதுதான் அதுக்கு அர்த்தம். மற்று பற்று எனக்கு இன்றி வேற பற்று எதுவும் எனக்கு இல்லாமல், வேற பற்றுக்கோடு எதுவும் இல்லாமல், நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், உன்னுடைய திருவடியையே என் மனசில் நினைத்தேன், பாவித்தேன்கிறது மனசில் நினைக்கிறது. அதனால் உன்னுடைய வேற எதையும் நான் எனக்கு துணையாக கருதலை, உன்னுடைய திருவடி ஒன்றே எனக்கு துணை அப்படின்னு என் மனசில் கருதுகின்றேன் அப்படிங்கிறார். மற்று பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன். இந்த பெற்றலும் அப்படிங்கிறது எதுகைக்காக பெட்ரோலும்னு வந்திருக்கு, ஆனால் அந்த பெறலும் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும். பெறலும் பிறந்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னுடைய அருளை பெறலும் நான் பிறந்ததாக கருதுகின்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னைக்கு எனக்கு உன் அருள் கிடைச்சதோ அன்னைக்கு நான் ஒரு புது பிறவி எடுத்தேன். அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் உன்னோட அருள் பெறறதுக்கு முன்னாடி இருந்த நாள்கள்லாம் நான் பிறந்த நாள்களாக கருதவில்லை அப்படிங்கிறார். என்றைக்கும் எனக்கு உன் அருள் கிடைச்சதோ அன்னியிலிருந்தான் நான் பிறவி எழுதியதாக கருதுகின்றேன். அதான் அதுக்கு அர்த்தம். பெறலும் பிறந்தேன், உன்னுடைய அருளை பெற்றதும் நான் பிறவி எழுதியதாக கருதுகின்றேன். என்றைக்கும் அருள் கிடைச்சதோ அதோட வேற என்னாச்சு, இனி பிறவாத தன்மை வந்து எழுதினேன். என்றைக்கு நீ என்னை ஆட்கொண்டு அருள் புரிந்தாயோ அன்னைக்கு தான் நான் இந்த பிறவி எடுத்ததாக கருதுகிறேன். ஏன்னா பிறவியோட பயனை தான் இந்த பிறவி எடுத்ததாக கருதுகின்றேன். அது மட்டும் இல்லாமல் என்னாச்சு, என்றைக்கு நீ எனக்கு அருள் புரிந்தாயோ அன்னைக்கே இதுக்கப்புறம் எனக்கு வேறு பிறவி இல்லைன்னு தெரிஞ்செடுத்தும். அதனால் இனிமேல் பிறவாத தன்மையும் வந்து எழுதிட்டேன். இது ஒரு நயத்தோடு சொல்கிறேன். என்றைக்கு நீ எனக்கு அருள் புரிந்தாயோ, உன் அருளை என்று நான் பெற்றேனோ அன்று தான் நான் பிறவி எடுத்தேன். அது மட்டுமல்லாமல் அன்று இல்லை, இனிமேல் வேற ஒரு பிறவியும் இல்லாத நிலைமையும் எனக்கு வந்து சேர்ந்துருத்து அப்படிங்கிறார். முக்தி நிலையை கொடுக்குறார், ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதான் இதுக்கப்புறம் அவருக்கு பிறவி இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். மூணாவது அடியில் என்ன சொல்கிறார்? கற்றவர் தொழுது ஏத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா. இந்த கற்றவர்கள்லாம் வழிபடுகின்ற அழகிய புகழ்மிக்க கரையூர் அப்படிங்கிற ஊரில் பாண்டி கொடுமுடி அப்படிங்கிற கோவிலில் இருக்கிற நற்றவனே. நற்றவன் அப்படின்னா நல்ல தவம், நல்ல தவன் அப்படின்னு அர்த்தம். நற்றவன், நற்றவா அப்படின்னா நல்ல தவ வடிவனே அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவாமியை எல்லாத்துக்கும் அந்த உருவங்கள்லாம் சொல்லலையா, புண்ணியனே அப்படின்பா. அப்படின்னா புண்ணியங்களின் உருவமாக இருக்கிறவன். நற்றவா அப்படின்னா நல்ல தவத்தின் உருவமாக இருக்கிறவன். அப்படி கற்றவர் தொழுதேத்தும் சிற்கரையூர், இதை பற்றி நம்ம முன்னாடி சம்பந்தர் தேவாரத்தில் கூட ரெண்டாவது பாட்டில் பார்த்துருக்கோம் இல்லையா. தோடுடைய செவியின் பதிகத்தில் ரெண்டாவது பாட்டில் வரும் இல்லையா, முற்றலாமை இல்லை நாகமோடு ஏன முளைக்கொம்பை பூண்டு வற்றலோடு கலனா பலிதேந்த எனது உள்ளங்கவர் கல்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்து அப்படின்னு வரும். பெற்ற முறை பிரமாபுரம் பெம்மானுவன் என்று அதில் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்து. அதனால் கற்றல் கேட்டல் உடையவர்கள்லாம் பெரியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் உன்னுடைய திருவடியை கையால் கைகூப்பி வணங்குகிறார்கள் அப்படின்னு அந்த பாட்டில் சொல்கிறார். அவர் திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, கற்றதனால் ஆய பயனன் கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். அதே தான் இங்கே கற்றவர் அப்படின்னாக்க மெய்ப்பொருளை கற்றவர்கள், உன்னை தொழுது வணங்குகின்ற கரையூர் அப்படிங்கிற ஸ்தலத்தில் பாண்டி கொடுமுடிங்கிற கோவிலில் இருக்கிற நல்ல தவ வடிவனே, அப்படிப்பட்ட சிவருமானே, உன்னை நான் மறக்கணும், நான் மறந்து போயிட்டா கூட நான் அப்படிங்கிறது இங்கே நான் அப்படின்னு சொல்கிறது என்ன, நம்ம மனசு இல்லையா. நான் உன்னை நினைக்க மறந்து போயிட்டா கூட சொல்லும் நான் நமச்சிவாய், என்னோடய நாக்கு இருக்கே அது தன்னால் நமச்சிவாய அப்படிங்கிற பெயரை சொல்லிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. இது எப்படி சாத்தியம்? அது நம்ம பலகாலமாக சொல்லி சொல்லி பழகினாக்க அது தன்னால் வரும். அதாங்க சொல்கிறார், என்னுடைய நாக்கு நெடுங்காலமாக உன்னுடைய பெயரை இடைவிடாமல் சொல்லிகிட்டே இருக்குது. அதனால் நாம் ஏதோ ஒரு வேற ஒரு இந்த எண்ணத்தில் ஈடுபட்டு உன்னை நினைக்க மறந்து போனால் கூட என் நாக்கு உன் பேரை சொல்லும் அப்படிங்கிறார். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். ரெண்டாம் பாட்டு, இட்டன் உன்னடி ஏத்துவார் இகழ்ந்திட்ட நாள் மறந்திட்ட நாள் கெட்ட நாள் இவை என்றலால் கருதேன். கிளர் புனர் காவிரி வட்ட வாசிகை கொண்டு அடிதொழுதி ஏத்து பாண்டி கொடுமுடி நட்டவா, உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயுவே. இந்த பதிகம் முழுக்க கடைசி அடி நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயுவே, அது எல்லா பாட்டிலையும் வரும். அதுமாரி ஒவ்வொரு பாட்டிலையும் இறைவனுடைய புகழை சொல்லி அப்படிப்பட்ட சிவருமானே, இந்த பாண்டி கொடுமுடிங்கிற சலசல் வைக்கிறவனே அப்படிலாம் சொல்லி உன்னை நான் மறந்தாலும் என் நாக்கு உன் பேரை சொல்லும். அதுதான் இந்த பாட்டுடைய கருத்து. அதான் பெரிய பிராண்டில் சேர்க்கலான்னு சொல்கிறார். நான் மறந்து போனாலும் என் நாக்கு உன்னோட பேரை இடைவிடாது சொல்லும் அப்படின்னு கருத்து. இட்டன் அப்படிங்கிறது சிவனை குறிக்கிற ஒரு சொல்லிங்க. இஷ்டம் அப்படிங்கிறது தமிழில் இட்டம் அப்படிம்போம். இஷ்டன் அப்படிங்கிறது இட்டன் அப்படின்னு வந்திருக்கு. இஷ்டன் அப்படின்னாக்க விரும்பப்படுபவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்படிப்பட்ட எல்லாராலும் விரும்பப்படுகின்ற இஷ்டன், என்னால் விரும்பப்படுகின்ற, பலராலும் விரும்பப்படுகின்ற இஷ்டனாக இருக்கிற சிவருமானே, உன் அடி உன்னுடைய திருவடியை ஏற்றுவார் இல்லையா. யார் உன்னுடைய திருவடியை ஏற்றுவார்கள்? உன்னுடைய திருவடியை ஏற்றுறதுனா துதிக்கிறது, ஸ்துதி பண்ணுறது. உன்னுடைய திருவடியை ஏற்றுவார்னாக்க உன்னுடைய பக்தர்கள். உன்னுடைய பக்தர்கள் இகழ்ந்துட்ட நாள், மறந்துட்ட நாள், கெட்ட நாள் இவை. அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்பவும் சுவாமியை நினச்சிட்டு இருக்கணும் எல்லா நாளும். ஆனால் சில சமயம் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் ஈடுபட்டு நம்ம சுவாமியை மறந்து போகிறதும் உண்டு. அதை பற்றி இங்கே சொல்கிறார். உன்னடி ஏற்றுவார் இழந்துட்ட நாள் அப்படிங்கிற ஒரு நாள். அது என்னது? இறைவனுடைய அடியை ஏற்றுகின்ற பக்தர்கள்லாம் நம்மளை இகழ்கின்ற நாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது சுந்தரோட வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்கிறார் அவர் இல்லையா. அது மாதிரி இறைவனுடைய அடியை ஏற்றின அடியவர்கள்லாம் என்றைக்கு நம்மளை இகழ்ந்தாடுறோ அந்த அப்படிப்பட்ட நாள்கள், அப்படிப்பட்ட அவர்கள் நம்ம இகழ்கின்ற மாதிரி செயல் செய்த நாள்கள். மறந்துட்ட நாள் அப்படின்னா சிவபெருமானை வழிபட மறந்திருந்த நாள்கள், அப்படிப்பட்ட நாள்கள்லாம். கெட்ட நாள் இவை என்று அலால் கருதேன். கெட்ட நாள் அப்படின்னாக்க நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம். நல்ல நாள், கெட்ட நாள் அப்படின்னு. அதெல்லாம் நம்ம நல்ல நாள் இல்லை. நம்ம இறைவன் என்னைக்கு வழிபடலையோ, என்னைக்கு சிவனடியாரெல்லாம் நம்மளை திட்டுறார்களோ இகழ்கிறார்களோ, அப்படிப்பட்ட நடத்தை உடைய நாள்கள்லாம் நல்ல நாள் இல்லை, கெட்ட நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று கெடுதல் அப்படின்னா அழிதல், சாதல் அப்படின்னு பொருள் இருக்குது. அதனால் அப்படிப்பட்ட நாள்கள்லாம் நான் உயிரோடு இருந்த நாள்களாக கணக்கில் வச்சுக்கல அப்படிங்கிறார். கெட்ட நாள் இவை என்று அல்லால் கருதேன். அப்படி தான் நான் கருதுவேனே தவிர வேறுபடி நான் கருத மாட்டேன் அந்த அப்படிப்பட்ட நாள்கள் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறார்? கிளர் புனல் காவிரி வட்ட வாசிகை கொண்டு அடி தொழுது ஏற்று பாண்டி கொடுமுடி நட்டவா. பாண்டி கொடுமுடி நட்டவானா பாண்டி கொடுமுடிங்கிற கோயிலில் இருக்கிற சிவருமானே அர்த்தம். நட்டவன் அப்படின்னாக்க விரும்புறது இல்லையா, விரும்பி உறைவின்றவனே அர்த்தம். நம்ம திருக்குறளில் ஒரு குறள் உண்டு, இந்த நட்புங்கிற இதில் வரும். நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்றிடித்தர் பொருட்டு அப்படின்னு. நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல், அன்போடு இருத்தல். அதனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? பாண்டி கொடுமுடி நட்டவான்னா பாண்டி கொடுமுடியில் உறைவதற்கு விரும்பியவனே அப்படின்னு சிவருமான சொல்கிறார். அந்த பாண்டி கொடுமையில் இருக்கிற சிவருமான காவிரி வந்து வழிபடுறதான். எப்படி வழிபடுறது? கிளர் புனல் காவிரி. கிளறுதல்னா பொங்கி எழுகுது, அலைகள்னால் பொங்கி எழுகின்ற காவிரி அது. அப்படிப்பட்ட பொங்கி எழுகின்ற ஜலத்தை உடைய காவிரி அது என்ன பண்ணுறது? வட்ட வாசிகை கொண்டு அடிதொழுது ஏற்றுகின்றது. அதனால் வட்ட வாசிகை கொண்டு அடிதொழுது ஏற்றுறது. வாசிகை அப்படின்னாக்கா மாலை, பூ மாலை இருக்குல்லையே அதுக்கு வாசிகைன்னு பேர். அதில் ஒரு வகை மாலைக்கு வாசிகைன்னு பேர். அது வட்டமாக இருக்கும். அதான் வட்ட வாசிகை. வட்டமாக இருக்கிற பூ மாலைகளை கொண்டு காவேரி வந்து பாண்டி கொடுமடியில் இருக்கிற சிவருமானம் வழிபடுறது அப்படின்னு இங்கே ஒரு கருத்து சொல்கிறார். வட்ட கிளர்புணல் காவேரி வட்ட வாசிகை கொண்டு அடி தொழுது ஏற்று பாண்டி கொடுமுடி நட்டவா. அதில் காவேரி என்ன பூமாலை கொண்டு வந்து அடியில் கால் அடியில் காலில் போட்டு வழிபடுறது? இது நம்ம சையுள்ள தற்குறிப்பேற்றம் அப்படின்னு ஒரு அணி உண்டு. அதாவது இயற்கையாக நிகழ்கிற ஒரு நிகழ்ச்சி, அதில் பாடுற ஆசை பாடுறவர் தன்னுடைய கருத்தை ஏற்றி சொல்வர், தற்குறிப்பேற்றம்னு அதுக்கு பேர். அது மாதிரி இந்த இடத்துல காவேரியில் அங்கங்கே பூஜைகள்லாம் பண்ணுவாள் காவேரி கரையில். கொடுமுடியிலையும் நீங்கள் போனாலாம் பார்க்கலாம். காவேரி கரையில் சில பரிகாரங்கள்லாம் பண்ணுவாள், பூஜை பண்ணுவாள். அப்புறம் காவேரியில் அந்த மாலைகள்லாம் போடுவாள். அதனால் அப்படி காவேரியில் வழிபட்டு பக்தர்கள் போடுற மாலைகள் காவேரியில் வர்றது, அடிச்சுன்னு வர்றது. அதனால் அப்படிப்பட்ட மாலைகளை காவேரியை கொண்டு வந்து சிவபெருமானோட காலில் போடுறதா இங்கே அவர் சொல்கிறார். ஆனால் காவேரி வட்ட வாசிகை கொண்டு அடிதொழுதி ஏற்று பாண்டி கொடுமுடி நட்டவா. அப்படிப்பட்ட திருப்பாண்டி கொடுமையில் இருக்கிற விரும்பி உரைகின்ற சிவபெருமானே, உனை நான் மறக்கினும் சொல்லும் தான் நமச்சிவாய. உன்னை நான் மறந்து போயிட்டாலும் என்னோட நாக்கு தானே உன் பேரான நமச்சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். இதான் அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இதில் உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம். அப்படி இல்லை, அதாவது பரிகாரம்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்ன ஒழிய, இப்போ நீங்கள் கங்கையெல்லாம் பார்த்தோன்னா தெரியும், கங்கைக்கு ஆரத்தி எடுப்பாள், கங்கையே வழிபடுவாள் இல்லையா, தூய தீர்த்தம் இல்லையா, கங்கையே வழிபட்டு அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணி அதில் இதெல்லாம் போடுவாள், விளக்குகள்லாம் விடுவா, அதில் மாலையெல்லாம் போடுவா, அது மாதிரி நீங்கள் அதனால் அது மாதிரி இந்த காவேரியில் பூமாலைகள்லாம் வந்துட்டுருக்கு. அது ஏன் பூமாலைகள் அதில் வர்றதுங்கிறதுக்கு வேறு ஏதாவது பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதில் பூமாலைகள்லாம் வந்துருக்கு, அதில் குளிச்சவாளுடைய கழுத்துலேருந்து வந்திருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால் அது காவேரியில் பூமாலைகள் அடிச்சுன்னு வர்றது காவேரி. அதை பார்த்ததும் இவருக்கு சுந்தரருக்கு காவேரியை மாலையெல்லாம் கொண்டு வந்து சிவபெருமானோடைய காலில் போட்டு வழிபடுறது அப்படின்னு இவருக்கு தோன்றுறது. நள் அப்படிங்கிறது ரூட்டு. நள் அப்படின்னா அதுலேருந்து நட்டல் அப்படிங்கிறது வரும், நட்டவன் அப்படின்னு வரும். அதனால் நள் நள் நட்டல் அப்படின்னா விரும்புதல்னு அர்த்தம். அதுதான் அந்த குறள் சொன்னேன், நகுதர் பொருட்டன்று நட்டல். நட்புனா அந்த ஒருத்தர் ஒருத்தர் நட்போடு இருக்கிறதுலே விருப்பம். அதான் நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மெர்ச்சன்ட் இடித்தர் பொருட்டன்னு திருக்குறள். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்குனாக்கா சும்மா ஜாலியாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஃப்ரெண்டு தப்பு பண்ணினா அவனை போய் கண்டித்து திருத்துறதுக்கும் நட்பு வேணும் அப்படிங்கிறது. அது திருக்குறளில் வர்றது அந்த நட்டல்ங்கிற, அதுக்காக உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக சொன்னேன் அந்த வார்த்தைக்கு. நாட்டம் வேறு, இது வேறு. நாட்டம்னாலும் விருப்பம்தான், ஆனால் அது வேறு மாதிரி. நாடுதல் அப்படிங்கிறதுல நாட்டம் வருது. ஓடுவது ஓட்டம் அது மாதிரி, நாடுவது நாட்டம், ஆடுவது ஆட்டம், ஓடுவது ஓட்டம்ங்கிற மாதிரி பார்த்தோம்னாக்கா நாடுவது நாட்டம்னு வரும்.